നാം എടുത്തുകൊള്ളും ലൂക്കായുടെ സുവിശേഷം 20-ാം അധികാരം. നാം കടന്ന വാരത്തിൽ നാം പാത്തു മുടിത്തോ ലൂക്കായ 20-ാം അധികാരം 9-ാം വശം മുതൽ 19-ാം വശം മുടി നാം പാത്തു മുടിത്തോ. அங்க அன்றையேசுக்கு சூர் அழகாக ஒரு உண்மையை சொல்லி கடவுள் தம்முடைய பிள்ளையிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறாரு என்று சொல்லி நம்ம பார்த்தோம். கடவுள் தேவனுடைய எதிர்பார்ப்பு சொல்லி நம்ம சிந்தித்து முடித்தோம். அடுத்த பகுதியாக 20-ாம் வசனத்திலிருந்து 26-ாம் வசனம் முடிய இன்னைக்கு நாம் எடுத்துக்கொள்ள முடியான தேவ செய்தி லூக்கா 20-ாம் அதிகாரம் 20 முதல் 26-ாம் வசனம் முடிய 20 முதல் 26-ாம் வசனம் முடிய நம்ம இந்த இடத்துல பார்க்கிறோம். முக்கியமாக நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பல்வேறு கற்றுக்கொள்ளும்படியான அருமையான சத்தியங்கள் உண்டு. அநேக சத்தியங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக்கொண்டு வருகிறார், கற்றுக் கொடுத்து வருகிறார். இந்த பகுதியிலும் கூட நமக்கென்று கற்றுக்கொள்ளும்படியான சத்தியங்கள், நாம் இப்படியான சத்தியங்களை கற்றுக்கொள்ளும்போது நமக்கு மிக பிரயோஜனமாயிருக்கும், நமக்கும் பிரயோஜனமாய் மிக ஆசீர்வாதமாயிருக்கும் என்று கற்றுக்கொள்ள நம்புகிறேன். ஆகவே நாம் இந்த பகுதியில நாம் பார்க்கும்படியான காரியம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ற தலைப்பிலே சிந்திக்கிறோம். கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள் என்ற தலைப்பிலே சிந்திக்கிறோம். நாம் சிந்திக்கும் பொழுது நம்ம ஜெபசிந்தியோடு கருத்தோடு இந்த செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். 20-ாம் வசனத்திலிருந்து 26-ாம் வசனம் முடிய நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அங்க ஓமையை சொல்லி முடிக்கிறாரு. அந்த இடத்துல ஓமையை சொல்லி முடித்த 20-ாம் வசனத்துல அவர்கள் சமயம் பார்த்து, அவர்கள் சமயம் பார்த்து, அந்த வேத பாரர்கள், அந்த ரிலீஜியஸ் லீடர்ஸ் சொல்லுவாங்க, அந்த மத போதகர்கள், மத தலைவர்கள் இருக்காங்களே, அந்த அந்த மக்கள் என்ன செய்யறாங்கன்னா 20-ாம் வசனத்திலிருந்து அவர்கள் சமயம் பார்த்து, ஒரு டைம் பாக்குறாங்க, ஒரு சமயம் பார்த்து, ஒரு வேலை வரும்படியாக என்ன செய்யறாங்கன்னா தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே, அந்த பாருங்க, தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்தும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி பிடிச்சு கொண்டு போய் ஒப்பு கொடுத்தணும்னு சொல்லி அவங்களுடைய நோக்கம், எப்படியாச்சும் குற்றம் கண்டுபிடிச்சி ஒரு மாட்டி விட்டுறணும் சொல்லி கொண்டு அவருடைய நோக்கம், அப்படியாக அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற வேவுக்காரை அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து போதகரே அவர்கள் அனுப்பப்பட்டார்கள். ஒரு குறிப்பிட்ட ஊழியர்களை தேர்ந்தெடுத்து அந்த இயேசுவான்கிட்ட போய் ஏதாச்சும் பேச்சில், அவர் பேசுற பேச்சில் ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிச்சா உடனே கையும் களமா பிடிச்சிட்டு வாங்கன்னு சொல்லி ஆர்டர் போடுறாங்க. அங்க பாருங்களேன், அந்த இடத்துல அவர்கள் வந்து போதுகிறே நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீர் என்று, முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறேன் என்றும் அறிந்திருக்கிறோம். ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ? அவங்களை ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ராயனுக்கு, அதாவது அரசாங்கத்துக்கு, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, கொடுக்கலாமா இல்லையோ எங்களுக்கு சொல்லும் என்று கேட்டார்கள். ஏன்னா அந்த சமயத்துல இவர் வந்து ஒரு கடவுளாக காண்பித்துக் கொண்டு, அந்த இடத்துல தன்னை நான் தேவகுமாரனாக ரட்சகராக காண்பித்துக் கொண்டிருக்க வேலையில் எல்லாரும் ஒரு கூட்டம் மக்கள் இவரை பின்பற்றி போய்கிட்டபடினால, இவர் ராஜாவாக போய்கிட்டு இருக்கப்படினால, இந்த சமயத்தில் இந்த அதிகாரிகள், இந்த மக்கள்லாம் பொறாமைப்பட்டவர்களாக குற்றங்களுக்கான தீர்மானத்தோடு இவர்கள் ஏதாச்சும் தோண்டி துருவி ஏதாச்சும் என்ன சொல்றாரு, பதில் சொல்றாரு, சரி அரசாங்கத்துக்கு செய்யலாமா, அரசாங்கத்துக்கு வரி கொடுக்கலாமா வேணாமா சொல்லு அப்படின்னு சொல்லி, அதுல ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கலாம் சொல்லி எதிர்பார்த்தவர்களாக இவர்கள் பேசுறாங்க. அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து, நீங்கள் என்னை ஏன் சொதிக்கிறீர்கள், ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபம் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் ராயனுடையது என்றார்கள். அதுக்கு அவர் அப்படியானால் ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்றார். அவர்கள் அவரை ஜனங்களுக்கு முன்பாக பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்க, குற்றம் பிடிக்க கூடாமல் அவர் சொன்ன உத்தரவை குறித்து ஆச்சரியப்பட்டு மௌனமாய் இருந்தார்கள். இங்க பாத்தீங்கன்னா மிக அருமையான ஒரு காரியம், இந்த இடத்துல நம்ம கற்றுக்கொள்ளும்படியான காரியம் என்ன என்று சொன்னால், முதலாவது காரியம் இன்னைக்கு நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும்படியான அருமையான பாடங்கள் உண்டு. மிக அருமையான 4 பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த முதலாவது முக்கியமாக ஒரு பக்திக்குரிய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கையில நம்மளையும் தாக்கும்படியான ஒரு குறிப்பிட்ட பாவம், ஒரு குறிப்பிட்ட பாவத்தை சுட்டி காமிக்கும்படியான ஒரு காரியத்தை இங்க பாக்குறோம் பாருங்களேன். அது என்ன பாவம், அது என்ன தவறான செயல், அந்த அங்க பாருங்களேன், அந்த இடத்துல ஒரு மக்கள், அவங்களும் ஒரு வேத பாரர்கள், அவங்களும் ஒரு மத போதகர்கள், மத தலைவர்கள், அங்க பாருங்களேன், அந்த மத தலைவர்கள் கும்பல்ல ஒரு சில குறிப்பிட்ட மக்களை தெரிந்தெடுத்து கொண்டு அங்க 20-ாம் வசனத்துல அவர்கள் சமயம் பார்த்து தேசாதிபதியின் ஆளுகைக்கும் அதிகாரத்துக்கும் அவரை ஒப்பு கொடுக்கும்படி அவருடைய பேச்சிலே குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று தங்களை உண்மை உள்ளவர்களாய் காண்பிக்கிற, அங்க பாருங்களேன், அந்த இடத்துல அந்த ஒரு குறிப்பிட்ட மக்களை தேர்ந்தெடுத்து அவங்க யாருங்க, அவங்க வந்து தங்களை உண்மை உள்ளவர்கள் என்றால் உண்மை உள்ளவர்களை போல காண்பிக்கிற, ஏ இங்க வாடா நீ வந்து அந்த ஒருத்தர் போதிக்கிறாரு, அந்த இடத்துல ஒருத்தர் நின்று இயேசுன்னு சொல்லி போதிக்கிறாரு, அந்த இடத்துல போய் நீ போய் அவனை கொஞ்சம் உயர்த்தி பேசு, அவனை கொஞ்சம் நீ கொஞ்சம் குளிர வச்சு பேசு, அவனுக்கு உண்மையாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் பேசு, உண்மை உள்ளவர்களை போல காண்பிக்கிற வேவுக்காரர்கள் ஸ்பைஸ்ன்னு சொல்வார்கள், ரகசியமா வேவுக்காரர்கள் அவர்கள் தான். அந்த இடத்துல வேவுக்காரர்களை அவரிடத்தில் அனுப்பினார்கள் பாத்தீங்களா. அப்ப இந்த மக்கள், ஒரு கூட்ட மக்கள் என்ன செய்யறாங்க, அந்த இயேசுகிட்ட போய் உண்மையுள்ள தங்களை உண்மை விடுறாங்க, என்னமோ என்னமோ அந்த இயேசுவானருக்கு கீழ்படுகிற மக்கள் போல, இயேசுவானருக்கு உண்மையா இருக்கிறவர் போல ஒரு வேவுக்காரர்களை இந்த மக்கள் அனுப்புறாங்க. அங்க பாருங்க, அதான் போய் புகழாரம் சூட்டுறாங்க பாருங்க. 21 அவர்கள் வந்து போதகரே போதகரே என்று சொல்லி பயங்கரமா கூப்பிடுறாங்க பாருங்க. அந்த மக்கள் அப்படி நடிக்கிறாங்க, போதகரே நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிற என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை, அடேப்பா யாரு மூஞ்சுக்கு நீங்க பயப்பட தேவையில்லை, பயப்படுறது இல்ல, நிதானமாய் பேசி உபதேசிக்கிறீங்க. இவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். ஒரு பக்கம் நீ நிதானமாய் பேசி உபதேசிக்கிற என்றும் முகதாட்சியம் இல்லாமல் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறது அறிந்திருக்கிறோம். அடேப்பா எவ்வளவு பயங்கரம் புகழாரம் சுட்டுறாங்க பாருங்க. உண்மையாவே இவங்க ஒரு பக்கம் புறக்கணிக்கிற மக்கள், உண்மையாவே இயேசுவை இப்படி சொன்னார்கள் என்றால் இப்படி வேவு பார்க்கணும் அவசியம் இல்லை, இல்லைங்க இப்படி இவங்க வந்து நடிக்கணும் அவசியமே இல்லை. பயங்கரமா பக்தியா ஒரு பக்கம் இருக்கிறாங்க, ஆனா அந்த பக்தியை எப்படி போகுது பாருங்க. பக்தியா ஒரு பக்கம் இருக்கு, பக்திக்காரர்கள் தான், இவ்வளவு ஒரு பக்தியை வைத்துக் கொண்டு போன மக்கள் தான், ஆனா அந்த பக்தி இவ்வளவு பயங்கரமா பாவத்தை செய்ய தூண்டுகிறது பாருங்க. இன்னைக்கு ஏன் சொன்னால், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில பக்திக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறோம் என்றால் இந்த பாவம் நம்மளை ஒரு சில நேரங்களில் நம்மளை தாக்குகிறதா இருக்கும். ஜாக்கிரதையா இருக்கும், ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். ஏனென்றால் இது ஒரு மாயமாலம், இது ஒரு மாயமாலம், இது ஒரு மாயமாலம். இன்னைக்கு நம்முடைய வாக்குல தாக்கும், ஒன்னே என்னையும் தாக்கும். ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப 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 முக்கியமா ரொம்ப கவனமா நம்ம மனதில பதிவித்துக் கொள்ளணும். நம்ம நம்ம பக்திக்காரர்கள் தான், நம்ம இயேசுவை அறிந்தவர்கள் தான், நம்ம சத்தியத்தை அறிந்தவர்கள் தான், எனக்கு சத்தியம் தெரியும் தான். ஆனா இந்த மக்கள் பாருங்க, பக்திக்காரர்கள் தான், ஆனா அந்த இயேசுவை நோக்கி என்ன செய்யறாங்க, உண்மையாவே புகழ்றாங்களா? ஒரு புகழாரம் பயங்கரமாக புகழாரம் சூட்டி அவங்களோட நோக்கம் என்ன, அந்த இடத்துல அவர்கள் ஏதாச்சும் குற்றம் கண்டுபிடிக்கலாம். ஒரு மாயமானத்தை, ஒரு மாயமானத்தோடு தான் செயல்படுகிறவர்களாய் இருக்கிறார்கள். அப்ப இந்த இடத்துல நம்ம முக்கியமா அந்த இடத்துல அவருடைய இருதயம், அவருடைய இருதயத்தை அங்க பாருங்க, தங்களுடைய வாழ்க்கையில அங்க அந்த அந்த இடத்துல நீங்க பாக்கணும். அதாவது நம்முடைய இருதயத்துல, நம்முடைய இருதயத்துல எப்பொழுதுமே, நம்முடைய இருதயத்துல எப்பொழுதுமே இந்த காரியங்கள் சில மறைந்து கொண்டிருக்கும், மறைந்து கொண்டிருக்கும். சொல்லப்போனா இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல நீங்க முக்கியமாக நீங்க பாத்தீங்கன்னா, நம்மளை வந்து எப்பொழுதுமே நம்மளை நம்மளவே நம்ம காமிக்காதபடி நம்மளை வேறு விதமா காமித்து கொண்டே இருப்போம். சில நேரங்களில் நம்ம நம்மளை நம்மளாவே காமிக்காதபடி வேறு விதமா காமிக்கிறவர்களா இருப்போம். ஆமா, சில நேரங்களில் நம்முடைய குறைய நம்ம இருக்கிறத ஒத்துக்கொள்ளாதபடி, இருக்கிறத ஒத்துக்கொள்ளாதபடி இல்லாத காண்பித்து கொண்டு ஒரு போலியான ஒரு பக்தியை முன்னாடி வைத்துக் கொள்ள நம்ம முற்படுவர்களாய் இருப்போம். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், புரியுதா? நம்ம இருக்கிறத ஒத்துக்கொள்ள, இருக்கிறத இருக்கிறத மனசார வெளிப்படுத்த மாட்டோம், ஆனா இல்லாத ஒண்ண இருக்கிறது போல காண்பிச்சு கொண்டு நம்ம ஒரு போலித்தனமான ஒரு மாய்மானத்தை வெளிப்படுத்த முற்படுவோம். ஜாக்கிரதையா இருக்கணும், ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா, இந்த இடத்துல அதான் இங்க பாக்குறோம். இந்த மத தலைவர்கள், இந்த மத இந்த மதத்தை பின்பற்றி போன இந்த மக்கள், இந்த பக்திக்காரர்கள், இந்த பக்தி மார்க்கத்தார் அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, ஒரு மாயமானத்தை தான் காமிக்கிறார்கள், ஒரு மாயமானமான பக்தியை தான் காமிக்கிறார்கள், ஒரு நடிப்பை காமிக்கிறார்கள். அந்த இடத்துல அப்படியே பயங்கரமா புகழாரம் சூட்டுகிறார்கள், அப்படியே பயங்கரமாக இயேசுவை அப்படியே புகழாரம் சூட்டி அப்படியே குளிர்விக்கும்படியான பேச்சுதான் பேசுகிறார்கள். ஆனா அவங்களுடைய இருதயமோ அப்படியாக உண்மையாக இருக்கிறவர்களா இருக்கிறார்களா? அவருடைய இருதயமோ அப்படியாக இயேசுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்த மக்களா இருக்கிறார்களா? அவருடைய இருதயமோ இயேசுக்கு முழுமையாக கீழ்படைந்த இருதயத்தை காமிக்கிறவர்கள் இருக்கிறார்களா உண்மையாகவே? இல்ல. இப்ப நம்முடைய வாழ்க்கையில கூட சில நேரங்களில் நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். சில நேரங்களில் நம்முடைய இருதயத்தை, நம்முடைய இருதயத்தை ஒத்துக்கொள்ள கூடாதபடி நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்களில் நம்முடைய இல்லாத நம்ம வெளிப்படுத்தி மற்ற மக்கள் மத்தியில நம்ம நல்லவர்கள் போல காண்பிக்க ஏது உண்டு, நல்லவர்களை போல காண்பிக்க ஏது உண்டு, பெரிய நீதிமான் போல நம்மள
நம்மளை விளம்பரப்படுத்த ஏது உண்டு, நல்லா புரிஞ்சுக்கோங்க, விளம்பரப்படுத்த ஏது உண்டு. ஆமாங்க, பாத்தீங்கன்னா ஒரு கிறிஸ்துவ பெண்மணி தான், ஒரு கிறிஸ்துவ பெண்மணி தான், ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு கிறிஸ்துவ பெண்மணி தான் அந்த அக்கா வந்து ஜவுளி கடையில வேலை பாக்குறாங்க, ஜவுளி கடையில வேலை பாக்குறாங்க, நல்ல ஒரு கிறிஸ்துவ பெண்மணி தான். அந்த கிறிஸ்துவ பெண்மணி கிறிஸ்துவ சர்ச்சுக்கு போறது சத்தியம் தெரியும். அந்த அக்கா அந்த ஜவுளி கடையில வேலை பாக்குறாங்க தான், பயங்கரம் அந்த ஜவுளி கடை ஃபேமஸான ஜவுளி கடை, சரிங்களா, கூட்டம் அளம் போகுது, நல்ல வேலை பாக்குறாங்க, நல்ல கிறிஸ்துவ பெண்மணி தான். அப்ப சமயம் அந்த வேலை அந்த அந்த அக்கா அந்த வேலை அந்த இடத்துல வேலை நுழைச்சாம வேலை ஈடுபடுறாங்க. ஆனா என்ன பண்றாங்க, என்ன முக்கியமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்ப அந்த சமயத்துல கூட்டத்தை கூட்டமான அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல ஜவுளி வாங்குவாங்க இல்லையா, அப்ப அந்த சர்ச் பாஸ்டரும் அங்க ஜோலிக்கு துணிமணி எடுக்குவாங்க போறாங்க. ஆனா அந்த அக்கா பாஸ்டர் வந்திருக்காங்க தெரியவே, அந்த அக்காவுக்கு பாஸ்டர் வந்திருக்காங்க தெரியவே தெரியாது. கூட்டத்துல கூட்டமா நிக்கிறாரு, அவரு பக்கத்துல நிக்கிறாரு. அந்த அக்கா சர்ச் போதகிற சர்ச்சுடைய சர்ச் மெம்பர் தானே, சர்ச்ல இருக்கிற பெண்மணி தானே அப்படின்னு சொல்லி அவரு பாக்குறாரு. ஆனா தெரியாது இவங்க இருக்காங்க வந்திருக்காங்க, சர்ச் பாஸ்டர் வந்திருக்காங்க தெரியவே தெரியாது. ஆனா ஜவுளி கடையில பலதர மக்கள், உங்களுக்கு தான் தெரியுமே பலதரப்பட்ட மக்கள் வருவாங்க போவாங்களா இல்லையா, ஒருத்தன் கத்துவான், ஒருத்தன் அதை எடுத்து போடுமா, இதை எடுத்து போடுமா, அதை எடுத்து போடுமா, இதை எடுத்து போடுமா, ஒரே டார்ச்சர் பண்ணிருமா இல்லைங்களா. சிலத்தை சிலத்தை மூஞ்ச காமிப்பான், சிலத்துல திட்டுவான். அந்த அக்கா திடீர்னு பொறுமை இழந்துடுறாங்க, பொறுமை இழந்துடுறாங்க, மூஞ்ச காமிச்சிடுறாங்க, கோபப்படுறாங்க, பொறுமை இழந்து கத்திடுறாங்க. அந்த இடத்துல ஒரு சலசலப்பு வந்துருது. பாஸ்டரும் கவனிக்கிறாரு, அங்க நின்று பாஸ்டரும் அந்த சர்ச் பாஸ்டர் தான், அந்த அக்கா போற சர்ச் பாஸ்டர் தான் கவனிக்கிறாரு, விட்டுறாரு கண்டுக்கல. ஆனா அந்த சகோதரி வராங்க, அடுத்த நாள் சர்ச்சுக்கு வர்றாங்க, உற்சாகமா பயங்கர பக்தியா பேசுறாங்க, பக்தியா பாடுறாங்க, பக்தியா இருக்கிறாங்க. கூட இன்னொரு சகோதரியும் சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்க, கூட இருக்காங்களே நிறைய சகோதரி இருக்காங்கல்ல, ஒரு சகோதரி பயங்கரமாங்க. அந்த சமயத்துல அந்த சகோதரி வீட்டுல பிரச்சனை, விசுவாச சகோதரி வீட்டுல பிரச்சனை, பயங்கரமா இந்த அக்கா பயங்கரமா பேசுறாங்க. அட்வைஸ் மேல அட்வைஸ், என்ன அட்வைஸ், ஏ பாப்பா நல்லா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், பொறுமையா இரு, பயங்கரமா பயங்கரமா அட்வைஸ் சர்ச்ல பாஸ்டரும் கூட இருக்கிறாரு. அங்க என்ன பாக்குறோம்னா அந்த இடத்துல அந்த சகோதரிட்ட ஆலோசனை கொடுக்குறாங்க, தன்னுடைய வாழ்க்கையில தான் விழுந்தது தெரியாம அந்த சகோதரிட்ட நல்லா பொறுமையா இருக்கணும் பத்தியா, ஆண்டர் பொறுமையா இருக்கணும் ஆசைப்படுறாரு, கோபப்படக்கூடாதுன்னு சொல்றாரு, அன்பா இருக்கணும் பழகணும், இப்படி பயங்கரமா பயங்கரமா தன்னுடைய இல்லாத தனக்குள் இல்லாத அங்க பயங்கரமா அட்வைஸ், பயங்கரமா அட்வைஸ், இல்லாத எல்லா அட்வைஸும் பயங்கரமா அட்வைஸ். அந்த இடத்துல அங்க என்ன பாக்குறோம்னா அந்த விசுவாச சகோதரி தான், ஆனா தனக்குள் இல்லாத அந்த இடத்துல வெளிப்படுத்தி தான் நல்லவங்க போல காண்பிக்கிற ஒரு தருணம் நமக்குள்ள உண்டு. நல்லவங்க போல வெளியில நல்லவங்க போல பெரிய நீதிமான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லி மற்ற இடத்துல பயங்கரமா அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையிலயோ திடீர்னு அப்பப்ப விழுந்து போயிருவாங்க. இங்க வந்தா பயங்கர அட்வைஸ், பயங்கர பேச்சு, பயங்கர ஆலோசனை. அது எங்க இது சத்தியத்துல இருந்து எடுத்து பேசுவாங்க, சத்தியத்தை எடுத்து பேசுவாங்க, இயேசுதான் காமிப்பாங்க. நம்முடைய வாழ்க்கையிலும் ஜாக்கிரதையா இருக்கணும், நம்முடைய வாழ்க்கையிலும் ஜாக்கிரதையா இருக்கணும். தான் வாழ்க்கையில விழுந்து போகிற இருதயம் கொண்டவர்களா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அவங்களை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையிலும் குறை இருக்குது, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம விழுந்து போற தன்மை கொண்டவளா இருக்கணும்னு சொல்லி அவங்களுக்கு அது அந்த திறை அந்த தன்மையை உணராதபடி மற்றவர்கள் முன்னாடி நம்ம அவங்க எப்படி காமிச்சுவாங்க, பெரிய நீதிமானா காமிச்சுவாங்க, பெரிய எல்லாம் தெரியுமா, பெரிய தெரியுற மக்களா காமிச்சுவாங்க. பயங்கர அட்வைஸ், பொண்ணு ஒழுங்கா இருக்கணும், பொண்ணு நல்லா இருக்கணும், பொண்ணு பொறுமையா இருக்கணும், பொண்ணு பயங்கரமா அட்வைஸ், பயங்கரமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, தான் உத்தம மாதிரி, தான் நல்லவன் மாதிரி, தான் நீதிமான் மாதிரி அந்த சகோதரியோ அந்த சகோதரனுக்கு முன்னாடி காமிப்பாங்க. இதுதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் இந்த இடத்துல, ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு நீ நானும் இவ்விதமான பாஸ்டரும் உட்பட தான், விசுவாசியும் உட்பட தான், நம்முடைய வாக்குல நம்ம எல்லாரும் தெரிஞ்ச மாதிரி உத்தம மாதிரி நம்ம ஒரு மாயமாலத்தை காமிக்கிற இதுவா மக்களாய் காணப்பட்டுருவோம். ஒரு மாயமாலம், தான் நல்லவன், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பயங்கர அட்வைஸ் கொடுக்க முற்படுவோம், பயங்கரமா ஆலோசனை கொடுப்போம். ஆனா அவங்க வாழ்க்கையில என்ன பார்த்தீங்கன்னா விழுந்து போயிடுவாங்க. அவங்க வாழ்க்கையில பல ஓட்டைகள் இருக்கும், பல குறைகள் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல அப்படிதான், அந்த இடத்துல மக்கள் தாங்கள் உண்மை உள்ளவர்களாக காண்பிக்கிறார்களாம். அந்த இயேசுன்ட்ட போய் அடேப்பா அந்த இயேசுக்கு உண்மையா இருக்கிற மாதிரி அந்த இயேசுக்கு முழுமையா கீழ்படுகிற மாதிரி அந்த இயேசுவை பயங்கரமா புகழா சுட்டுறாங்க. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ரொம்ப இந்த பக்திக்குரிய வாழ்க்கையில அநேக நேரங்கள்ல நம்ம இப்படியான பாவம் நம்மளுடைய நம்முடைய இருதயத்துல மறைந்தே இருக்கும். திடீர்னு பயங்கரமா பேசிடுவோம், திடீர்னு பயங்கரமா எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாம் நான் தான் தான் உத்தமே அப்படின்னு சொல்லி காமிக்கிறோம், தான் தான் நீதிமா சொல்லி பயங்கரமா காமிக்க ஏற்படுவோம். ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதை, நீ நானும் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கொடிய பாவம், இது மாயமான தன்மை, இது நடிப்பு மாயமான தன்மை. நீ கடவுள் அது மனுஷரை நீ ஏமாத்தலாம், மனுஷரை முட்டாளாக்கிடலாம், ஆனா அவரை முட்டாளாக்க முடியுமா? We can fool others, but we can never fool God. கடவுளை முட்டாளாக்கவே முடியும். அப்ப முதல் காரியம் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய பக்தி வாழ்க்கையில நம்முடைய என்ன நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில கடவுளுக்குள்ள எழும்புறோம், பல்வேறு பாடங்களை கற்றுக்கொண்டே வருகிறோம், அதே சமயத்துல பல்வேறு குறைகள் நமக்குள்ள இருக்கும். பரலோகம் போக மட்டுமாக குறைவுள்ளவர்களதான் இருக்கிறோம். அந்த குறையை உணர்ந்து நம்ம கடவுளுக்குள்ளாக கத்தருக்குள்ளாக நம்ம தாழ்மையை கொண்டவர்களாக நம்ம எழும்பிக் கொண்டே இருக்கணும். அந்த குறையை உணர்ந்து தான் குறைவுள்ளவன், ஐயோ நான் பலவீனமானவன் சொல்லிட்டு அந்த இருதயத்தை அறிந்தவர்களாய் நம்ம நம்முடைய தாழ்மையை காத்து கொண்டவர்களாய் இருக்கணும். சில நேரங்களில் நம்ம என்ன அறியாமலே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு மாயமானத்தை காமிச்சிருவோம், ஒரு மாயமானத்தை நீனு நானும் காமிச்சிருவோம், எனக்கு தான் தெரியும் நான் நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அறியாமலே மற்றவருக்கு முன்னாடியோ பாஸ்டருக்கு முன்னாடியோ பயங்கரம் பக்தியா பேசுவோம், விசுவாச சகோதரிக்கு முன்னாடியோ போதகருக்கு முன்னாடியோ பயங்கர பக்தியா பேசுவோம் பயங்கரமா மாயமானத்துக்கு அமைச்சிருவா, ஏது உண்டு, ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா பாஸ்டருக்கு தெரியும், அந்த சகோதரிக்கு தெறியும், ஆனா இவங்க பாருங்க தங்களை அறியாம பயங்கரமா உத்தமானா நீதிமானா எல்லாம் தெரியும் சொல்லு, எல்லா விதமான ஒரு 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 எல்லாம் தானே நீதிமான், தானே பயங்கரமா உத்தமான சொல்லி எந்த குறையும் இல்லாதுன்னு சொல்லி காமிக்க முடியாது. ஒரு மாயமானத்துக்குள்ளாக இந்த பொறிய ஒரு பாவத்தை செய்கிற எதுவானவர்களாய் காணப்படும். இந்த பாவத்தை ஆண்டவர் கண்டிக்கிறார், இந்த பாவத்தை ஆண்டவர் வெறுக்கிறார். இந்த பாவம் முன்னுள்ள எண்ணில் தங்கியிருக்க கூடாது, அதை முற்றிலுமாக அச்சு போட வேண்டும். என்றால் நம்முடைய இரண்டாவது காரியமாக இந்த பாவத்தை வைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்துல மனுஷனுக்கு முன்னாடி நம்ம மறைச்சலாம், ஆனா யாருக்கு முன்னாடி மறைக்க முடியாது, கடவுளுக்கு முன்னாடி மறைக்க முடியாது. அந்த இடத்துல அதே இடத்துலதான் இரண்டாவது காரியமாக அங்க என்ன பாக்குறோம், அந்த இடத்துல அங்க பாருங்க அந்த இடத்துல அங்க 23 வசனத்துல அங்க இரண்டாவது அருமையான காரியம் கத்துக்கொள்றோம் பாருங்க, அவர்களுடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் ஏன் சோதிக்கிறீர்கள். அப்ப தெல்ல தெளிவா தெரியுது, ஏன்னா நிறைய நேரங்களை நம்ம மறந்துடுவோம், நம்மளை மறந்துடுவோம். ஆனா கடவுள் ஒரு இருக்கிறார், கடவுள் பார்க்கறான்னு சொல்லி நம்மளே மறந்து பேச ஆரம்பிச்சிருவோம். ஆமாங்க, நம்மளே மறந்து பேச வரும். கடவுள் ஒரு இருக்கிறார், கடவுள் ஒரு பார்க்கிறார், நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறான்னு சொல்லி நம்மளே அறியாமலே பேச ஆரம்பிச்சோம். ஆனா நம்முடைய வாழ்க்கையில நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். கடவுளுடைய வார்த்தை சொல்லுது, இந்த இடத்துல கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவர் நம்முடைய இருதயத்தை அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை யார் தெரியுங்க, பாஸ்டருக்கு முன்னாடி சூப்பரா நடிக்கலாம், பேசலாம், மாயமானமா பக்தியா பேசலாம், ஆனா சகோதர விசுவாச பிள்ளைகள் பயங்கரமா பேசலாம், ஆனா மறந்துடவே கூடாது. அந்த இருதயத்தை, நம்முடைய இருதயத்தை பார்க்கிற ஒருவர் உண்டு, என்னுடைய இருதயத்தை பார்க்கிற ஒருவர் உண்டு, அந்த கடவுள் ஒருவர் தான். அப்ப அந்த கடவுள் ஒருவர் இருக்கிறாரா, அந்த இடத்துல அந்த ஒரே சின்ன ஒரு வசனம் வருது, அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து 23 வசனத்துல பாக்குறோம், அவர் அறிந்து சொல்லிட்டாரு. அப்பனே அவர் யாருங்க, அவரு அப்ப இந்த இடத்துல அவர் யாரு, சும்மா சாதாரண நபர் வந்துட்டு போற நபரா, இந்த பகுதியில அவர் சும்மா சாதாரண நபரா பேச முடியுமா, அவர் அறிந்து நீங்கள் ஏன் என்னை சோதிக்கிறீங்க கேள்வி கேட்கிறார், பழிச்சுன்னு கேட்கிறார், அவங்களை மூஞ்ச பார்த்தே கேட்கிறாரு, எப்படி இருக்கும் பாத்தீங்களா, எப்படி இருக்கும், அவன் வந்து மகிமானத்தோடு நடிச்சுட்டு உண்மையா போட அப்படியே போலித்தனமா வந்து நிக்கிறான் பேசுறான், இவரும் அப்படின்னு குளிர்ந்துட்டு போகல, உடனே அவர் அடிச்சு பேசுறாரு, அவனை மூஞ்ச பார்த்து பேசுறாரு, அப்படியே அடிச்சு பேசுறாரு, என்ன சொல்லி பேசினாரு, அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து. அப்ப யார் இவரு, சாதாரண மனுஷன் வந்துட்டு போனாரா, உடனே இந்த கேள்வி கேட்கிறாரு, அவருடைய தந்திரத்தை அவர்
அறிந்து அப்ப அவருடைய தந்திரமா வந்து பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அறிஞ்சாரு. அப்ப அறிந்தார்னா யார் இருக்கா? அப்புறம் யாரால் மட்டும்தான் செய்ய முடியும்? கடவுள். The one and only God who knows everything, who knows your heart, உன்னுடைய இருதயத்தை அவர் அறிந்திருக்கிறார். அப்ப இதுல இருந்து தெரியும், தெரிந்தா அவருக்கெல்லாம் தெரியும். அவன் நம்ம கிறிஸ்தவ வாழ்க்கையில, நம்ம பக்திக்குரிய வாழ்க்கையில விதமான மாயமான நம்மளை எட்டி பார்க்கும், மாயமான தன்மை, மாயமான பாவ காரியங்கள் நம்ம செய்ய விடும். ஜாக்கிரதையா இருக்கணும். ஒரு பக்கம் நம்ம ஆழமாய் புரிந்து கொள்ளணும், நம்மளை காங்கிற, நம்மளை அறிந்திருக்கிற, நம்மளை இருதயத்தை சோதித்தருகிற ஒருவர் உண்டு, உண்டு, உண்டு. அப்ப அந்த இடத்துல அதான் தெளிவா சொல்லுது. எபிரேய புஸ்தகம் 4 அதிகாரத்துக்கு வாங்க, ஒரு சில வசனங்களை பார்க்கலாம். எவ்வளவு அழகா சொல்லுது எபிரேய புஸ்தகம் 4 அதிகாரம், எபிரேயர் 4:13 எபிரேயர் 4:13. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றும் இல்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அழகா சொல்லுது, அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும். அப்ப கடவுள் என்று சொன்னாலே அந்த இடத்துல கடவுளுடைய தன்மையை வெளிப்படுத்தும்படியான அருமையான வார்த்தை எங்களுக்கு சொல்லப்படுகிறது. அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை. அப்ப அந்த இடத்துல கடவுள் என்று சொன்னாலே அவர் யாரு? அவருடைய பார்வைக்கு மறைவான ஒன்றுமே இல்ல, சிருஷ்டிக்கப்பட்ட ஒன்றுமே இல்ல. எல்லாமே அவருக்கு தெரியும், எல்லாமே அவருக்கு தெரியும். சகலமும் அவருடைய கண்கள் முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயிருக்கிறது, அவருக்கு நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அப்ப தெளிவா சொல்லுது கடவுள் ஒருவர் அனைத்தையும் அறிந்தவராய் இருக்கிறார். இன்னொரு மற்றொரு அருமையான வசனம், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 2:4 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு வாங்களேன். அங்க பவுல் அப்போஸ்தலன் தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதலா இருப்பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 2:4 சுவிசேஷத்தை எங்களிடத்தில் ஒப்புவிக்கத்தக்கதாய் தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடியே நாங்கள் மனுஷருக்கு அல்ல. எங்க வந்தீங்க அந்த இடத்துல ஊழியக்காரராக பவுல் சொல்றாரு, நாங்க எப்படி பேசுகிறோம்பா? அப்ப தெளிவா அந்த ஊழியக்காரர் தெளிவா அறிந்து பேசுறாரு அந்த கடவுளை குறித்து. அந்த கடவுள் எப்படிப்பட்டவர், எத்தன்மை கொண்டவர், தெளிவா அந்த இடத்துல கடவுளை பத்தி காமிக்கிறாரு பாருங்க. நாங்கள் மனுஷருக்கல்ல, மனுஷருக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற, எவ்வளவு தெளிவா சொல்றது, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கே பிரியமுண்டாக பேசுகிறோம். அப்ப நீனும் நானும் விசுவாச பிள்ளைகளா, நீனும் நானும் யாருக்கு பிரியமா பேசணும்? தேவனுக்கே பிரியமாய் பேசணும். தேவனுக்கு பிரியமுண்டாக நம்ம பேசுகிறோமா? கடவுளுக்கு மகிமையை சேர்க்கிற வண்ணமா பேசுறோமா? இல்ல மற்றவர்களுக்கு புகழாரம் சூட்டணும், இல்ல மற்றவர்களை குளிர வைக்கணும், இல்ல மற்றவர்களை பெருசா பேசணும், இல்ல எனக்கு முடியாது. இப்ப நான் என்னைய நான் பெருசா காமிச்சுக்கணும், என்னைய நான் பெருசா காமிச்சுக்கணும், என்னைய நான் உத்தமனா காமிச்சுக்கணும், என்ன நல்லவனா காமிச்சுக்கணும், என்கிட்ட எந்த குறையும் அவங்க கண்டுபிடிச்சிட கூடாது. சில பேர் இருக்காங்க, எந்த குறையும் என்கிட்ட கண்டுபிடிச்ச கூடாது, ஐயோ அந்த குறை கண்டுபிடிச்ச அப்ப எனக்குதான் அவமானம் அப்படின்னு சொல்ல இருக்காங்க. எந்த குறையும் அவங்க, ஏன்னா அவங்க ஒத்துக்கொள்ளாத மனசு, அவங்களுடைய குறைய சுட்டி காமிச்சா அவங்களுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு குறைய ஒத்துக்க மாட்டாங்க, ஏத்துக்கொள்ள மனசு இல்ல. அதனால என்ன பண்றாங்க, அப்படிப்பட்ட மக்கள் என்ன பண்றாங்க, தான் குறையே இல்லைன்னு சொல்லிட்டு பயங்கரமா மத்தவங்கள்ட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க, பயங்கரமா நல்லது, பயங்கரமா சத்தியத்தை எடுத்து பேசுவாங்க, பயங்கரமா ஆலோசனை கொடுப்பாங்க. ஏன்? இவங்களுடைய வாழ்க்கையில அந்த குறைய, தங்கிட்டே இருக்கிற குறைய ஒத்துக்கொள்ளாதபடி, தங்கிட்டே இருக்கிற குறை உள்ளவர்கள் சொல்லி ஏற்றுக்கொள்ள மனதில்லாதவர்களாய் மற்றொருத்த பயங்கரமா ஆலோசனை கொடுக்குறாங்க. அப்ப அது என்ன, அது என்ன தன்மை? மகிமான தன்மை, மகிமானமான இருதயம். நம்முடைய குறையை ஒருவர் அறிந்திருக்கிறார், நம்முடைய இருதயத்தை ஒருவர் அறிந்திருக்கிறார். அதனாலதான் வசனம் சொல்லுது, நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற, எங்களை அறிந்திருக்கிற. 4 அழகா சொல்லுது, உத்தமர் என்று தேவன் எங்களை உத்தமர் என்று எண்ணினபடி நாங்கள் மனுஷனுக்கல்ல, எங்கள் இருதயங்களை சோதித்தருகிற தேவனுக்கு, எங்கள் இருதயங்களை சோதித்தரு தேவனுக்கு பிரியமுண்டாக பேசுகிறோம். ஆக இன்னைக்கு நீனும் நானும் முதல் முக்கியமான காரியம், மாயமானமான ஒரு இருதயத்தை தேவன் ஐயோ எடுத்து போட வேண்டும். இந்த இருதயம் தேவனுக்கு ஐயோ பிடிக்கமில்லாத, பிரியமில்லாத இருதயம் ஐயோ இன்னைக்கு உன்னுடைய என்னுடைய வாக்கில இப்படிப்பட்ட மாயமான இருதயம் நம்மில் தொத்திக் கொள்வதா இருக்கும். நம்முடைய இருதயத்துல மறைந்து கிடக்கிற ஒரு பாவமா இருக்கும், அது ஒரு கால இடம் கொடுத்துடவே கூடாது. நம்முடைய இருதயத்துல என்ன இருக்குதோ அதை வெளிப்படுத்துவோம், அவ்வளவுதான். நம்முடைய இருதயத்துல குறைய ஒத்துக்கொள்வோம், அவ்வளவுதான். நம்முடைய இருக்கிற குறைகளை அறிந்து கலைந்து போட முற்படுவோம், அவ்வளவுதான். இதை விட்டுவிட்டு நம்மளை ஒரு நித்தமானாக, நம்மளை ஒரு நீதிமானாக, நம்மளை ஒரு பெரிய பெரிய ஒரு ஜாம்பவனாக, பெரிய பக்திமானாக காமிச்சுட்டு மற்றவங்களை மேல ஒரு மற்றவர்கள் முன்னாடி நம்ம ஒரு பக்திமானாக காமிச்சு மற்றவர்களை பிரியப்படுத்தவோ, இல்ல மற்றவர்கள் பார்வையில நல்லவர்களாக காமிக்கவோ ஐயோ தேவையே இல்லை. ஜாக்கிரதையா இருக்கணும். நீனும் நானும் நம்முடைய வாழ்க்கையில ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நம்முடைய இருதயத்தை யார் அறிந்திருக்கிறா? அதனால நம்ம சங்கீத புஸ்தகம் ஒரு புஸ்தகம் படிச்சோமே, ஏழாம் சங்கீதம், சங்கீத புஸ்தகம் ஏழாம் சங்கீதம், எவ்வளவு அழகா ஒரு வசனம் வருது பாருங்களேன். சங்கீதம் நம்ம படிச்சோம், சங்கீத புஸ்தகம் ஏழாம் சங்கீதம், ஏழாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லுது. நீதி உள்ளவராயிருக்கிற, அந்த நடுப்பகுதியில இருந்து படிக்கிறோம், நீதி உள்ளவராயிருக்கிற தேவரீர் இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் சோதி தருகிறவர். அவர் நீதி உள்ளவர், அவர் நீதி உள்ள கடவுளா இருக்கிறார். அப்படிப்பட்ட நீதி உள்ள கடவுள் நம்முடைய உள்ளங்களையும் நம்முடைய இருதயங்களையும் சோதி தருகிறவராய் இருக்கிறார். சரிங்களா? அப்ப இந்த இடத்துல முக்கியமாக நாம இரண்டு முக்கியமான காரியங்களை கற்றுக்கொண்டோம். இந்த பகுதியிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சத்தியங்கள், இரண்டு முக்கியமான காரியங்கள் நம்ம உன்னுடைய என்னுடைய வாழ்க்கையில மயமானமான தன்மை வெளிப்படுத்துறதுக்கு ஏது உண்டு. நம்முடைய குறையை உணர்ந்து கொள்வோம், நம்முடைய குறையை ஏற்றுக்கொள்வோம். நம்முடைய குறையை மறைக்கணும் அவசியம் இல்லை. நம்மளை நல்லவனாக காமிக்கணும் அவசியம் இல்லை மற்றக்கு முன்னாடி. நம்மளை நல்லவனாக நடிக்கணும் அவசியம் இல்லை மற்றக்கு முன்னாடி. நம்முடைய இருதயத்தை ஒருவர் அறிந்திருக்கிறார். அவர் அறிந்திருக்கிற தேவனாக இருக்கும் பொழுது நம்ம எப்பொழுதுமே ஆண்டவருக்கு பிரியமுண்டாக பேசுவோம், அவருக்கு மகிமையை சேர்க்கும்படியாக செயல்படுவோம், அவருடைய நாமத்தை மேம்படுத்துவோம். அந்த இடத்துல உண்மையான இருதயத்தை காமிப்போம். மாயமானம் உன் நடிப்பு என்கிற பாவத்தை புறக்கணிப்போம், வேறறுத்து போடுவோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி அவருடைய அவர் இருதயத்தை, அவர் ஒருவரை இருதயத்தை அறிந்ததா இருக்கிறபடினால, அவருக்கு முன்னாடி மறைவான சிருஷ்டி எதுவுமே இல்லாதனால அவரை நாம முற்றிலுமாக கனப்படுத்துவோம், அவருக்கு உயர்த்துவோம், அவருக்கு நாமத்தை மகிமைப்படுத்துறபடியாக வாழ்வோம். அடுத்த காரியமாக, மூணாவது காரியமாக கற்றுக்கொள்ளும்படியான காரியம் என்னவென்றால், அந்த பகுதியில் இருபதாம் அதிகாரத்துல அங்க பாருங்களேன், இயேசு ஆண்டவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்றாரு 25ஆம் வசனம். அப்ப அந்த பாருங்களேன், அந்த இடத்துல அப்படியே நடிச்சுக்கிட்டு அப்படியே மாயமானத்தோடு வந்து கேள்வி கேட்கிறாங்க, இப்படி ஆச்சு குற்றம் கண்டுபிடிக்கலாமே, இவரு தன்னை உயர்த்தி கொண்டு ராஜாவாக இருக்கிறாரு, இவர் கடவுளாக இந்த மக்கள் ஏத்துக்கொள்ளவும் இல்லை, அதனால இவர் எப்படியாச்சும் மாட்டி விடலாம்னு பார்த்துட்டு சரி இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கலாம், இந்த கேள்வி வச்சா இவர் என்ன சொல்வாரும் பாக்கலாம்னு சொல்லி கொண்டு. ஏன்னா இந்த அரசாங்க சம்பந்தம், அரசாங்க சம்பந்தத்தோடு ஒரு அரசாங்க ரீதியான ஒரு கேள்வியை அமைக்கிறாங்க. அங்க பாருங்களா அந்த இடத்துல என்ன கேள்வி, 23ஆம் வசனம், அந்த 24, ஒரு பணத்தை அவர் சொல்றாரு, உங்களுடைய அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து நீங்கள் என்னை ஏன் சோதிக்கிறீர்கள், ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபம் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அந்த இடத்துல அந்த இயேசுவாண்ட ஒரு அருமையான ஒரு கேள்வியை வைக்கிறார். அப்பா ஏன்ப்பா இந்த மாதிரி இப்படி தந்திரமா அவர் அறிஞ்சிட்டாரு, தந்திரமா வந்து நம்மகிட்ட கேள்வி கேட்கிறாங்க, ஏன் என்னை சோதிக்கிறீங்கப்பா, சற்று ஒரு பணம் கையில வச்சிருக்கீங்க, ஒரு காசு, ஒரு நோட்டு, 10 ரூபா நோட்டோ இல்ல 100 ரூபா நோட்டோ எடுத்துருவாங்கப்பா, அந்த நோட்டை கொண்டு வாங்க, அதுல நிச்சயமா ஒரு அரசாங்கத்தினுடைய அந்த அதிகார அந்த தலைவர்களுடைய போட்டோ இருக்குமா இல்லையா, நம்ம கையில கூட 10 ரூபா 100 ரூபா நோட்டுலாம் நம்ம தேச தலைவருடைய நோட்டு இருக்கு, படம் இருக்குதா இல்லையா, அந்த மாதிரி அந்த நாட்களில் கூட தேச தலைவருடைய படம் இருக்குது, அந்த இடத்துல அரசாங்க தலைவருடைய படம் இருக்குது, எழுத்து இருக்குது. அப்ப அந்த இயேசுவாண்டர் கேட்கிறாரு, ஒரு பணத்தை எனக்கு காண்பியுங்கள், இதில் இருக்கிற சொரூபம் அந்த அந்த படம் சொரூபமும் மேல் எழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அதுக்கு அவர்கள் ராயனுடையது, ராயனுட சீசர், அந்த இடத்துல ராயனுடையது அரசாங்கம், அந்த அரசாங்கத்துடையது, அந்த அதிகாரி அது அரசாங்கத்துடையது சொல்றாங்க. அப்ப இயேசுவாண்டர் என்ன பதில் சொல்றாரு, அதுக்கு அவர், அப்படியானால் ராயனுடையதே ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் செலுத்துங்கள். இந்த இடத்துல ரெண்டு காரியங்கள் கத்துக்கொள்றோம், இந்த இடத்துல ரெண்டு காரியங்கள், அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லி பாக்குறோம்னா, ராயனுடையதே அரசாங்கத்துக்குரியதே அரசாங்கத்துக்கு செலுத்துங்கள். பணத்தை காமிச்சிட்டு என்ன கேட்டாங்க, ராயனுக்கு வரி கொடுக்கிறது நியாயமோ அல்லவோ, ராயனுக்கு வரி கொடுக்கலாமா இல்லையா, அதாவது இவர் ஏதாச்சும் கவர்மெண்ட் குற்றம் சாட்டுவாரா, கவர்மெண்ட்டுக்கு எதிராக பேசுவாரா, அவங்களோட அதிகாரத்துக்கு அரசாங்கத்துக்கு இவர் என்ன, இவர் தானே யாரும் கடவுள்னு சொல்லி காமிச்சிட்டு பயங்கரமா மக்களை ஒரு கூட்டம் மக்களை கூட்டிட்டு இருக்கிறாரு இல்லைங்களா, மக்களை ஒரு கூட்டம் மக்களை கூட்டிட்டு இருக்கிறாரு, பயங்கரமா அது போதும் அதிசயம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, இயேசுன்னு சொல்லி தன்னை பிரகடனப்படுத்துறாரு, என்னமோ தேவ குமாரங்கிறாரு, இவரு ராஜாவாக தன்னை வெளிப்படுத்திட்டு இருக்காரு போல இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு, அவங்களுக்கு அதான் நினைப்பு, ஒரு ராஜா வரப்போறாரு போலக்கு, இவர் ராஜாவாக காமிக்கிறார் போலக்கு நினைச்சிட்டு இருக்காங்க. அப்ப ஏதாச்சும் ஒரு கேள்வி எழுப்பலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த ஒரு பணத்தை காமிச்சு இந்த ராயனுக்கு வரி கொடுக்கலாமா வேணாமான்னு கேட்கிறாங்க. அப்ப இந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம வரி கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு, அப்ப இயேசுவாண்டர் ஒரு பணத்தை கொண்டு வந்து சொல்லி அதுல மேல் எழுத்தும் அந்த சொரூபம் யாருடையது கேட்கும் பொழுது அவர்கள் அழகா பதில் சொல்லிட்டாங்க, இது ராயனுடையதுதான், அந்த அதிகாரத்துக்குரிய அந்த கடவுள் அந்த கவர்மெண்ட் அந்த அரசாங்கத்துக்குரியதுன்னு சொல்றாங்க. அப்ப அரசாங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய வழிய கொடுங்க, ராயனுடைய ராயனுடைய செலுத்துங்கள், தேவனுடைய தேவனுக்கு செலுத்துங்கள்னு சொல்றாரு. அப்ப தெல்ல தெளிவா அந்த இடத்துல இயேசுவாண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கத்துக்க முடிய பாடம் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு கிறிஸ்துவர்களாக நம்ம என்ன செய்யணும்னா, நம்முடைய அரசாங்கத்துக்கு நம்ம அந்த அரசாங்க அதிகாரத்துக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும். அன்று சொல்லிட்டார், ராயினதே ராயின அரசாங்கத்துக்கு நம்ம போகவே கூடாது. அதுல முக்கியமான சில குறிப்புகள் அந்த இடத்துல பார்க்கலாம். நீங்க பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இதுலயே நம்ம கத்துக்கணும்னே ஒரு சில குறிப்புகள் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அந்த இடத்துல என்னன்னா, எப்பெல்லாம் முடிய முடியாத தருணம் இருக்குதோ அப்ப நம்ம அந்த அரசாங்கத்துக்கு ஒத்துழைக்கணும். புரியுதுங்களா? முதல் காரியம் அரசாங்கம். கிறிஸ்துவர்களாய் நாம ஒரு காலம், ஏனென்றால் இந்த அரசாங்கம் கூட யார்தான் ஏற்படுத்தினது? கடவுள் தான் ஏற்படுத்தினார். நம்ம இந்திய அரசாங்கம் கூட யார்தான் ஏற்படுத்தினது? கடவுள் தான் ஏற்படுத்தினார். அவருடைய ஆளுக்கெல்லாம் எல்லாமே நடக்குது, அவர் தான் ஏற்படுத்தி கொடுத்தாரு. பாருங்களேன் இந்த இடத்துல ரோம புஸ்தகம் 13 அதிகாரத்துக்கு வாங்களேன். ரோம புஸ்தகத்துக்கு வாங்களேன். ரோம புஸ்தகம் 13 அதிகாரம். ரோம புஸ்தகத்துக்கு வாங்களேன். ரோம புஸ்தகம் 13 அதிகாரம். அங்க சொல்லுது பாருங்க, 1 வசனம் சொல்லுது பாருங்க. ரோம புஸ்தகம் 13 அதிகாரம் 1 வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் ஒன்றுகளுக்கு கீழ்படிய கடவன். அங்க பாத்தீங்களா, எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டு முடிச்சு, அவ்வளவுதான். தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. உண்டாயிருக்கிற அத்தனை அதிகாரமும் யாரால் தான் நியமிக்கப்பட்டிருக்குது? கடவுளாக. அப்ப நீனும் நானும் அப்ப அந்த இடத்துல இயேசுவானு சொல்லி கொடுக்கிறாரு அருமையான சத்தியம். ராயனுடைய ராயனை செலுத்துங்கள், அப்ப கவர்மெண்ட்டுக்குரியது கவர்மெண்ட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? அவர் கிறிஸ்தவர்களாக முதல் குறிப்பு அந்த இடத்துல நம்முடைய அரசாங்கத்துக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். முதல் குறிப்பு அந்த இடத்துல மிக மிக தெளிவாக நாம காணப்படுகிறது. இரண்டாவது குறிப்பு, நம்ம ஒரு கிறிஸ்தவர்களாக அப்படிப்பட்ட அரசாங்கத்தின் தலைவர்களை கனப்படுத்தணும். புரியுங்களா? அப்படிப்பட்ட அரசாங்கத்தின் தலைவர்களை நம்ம என்ன பண்ணும்? கனப்படுத்த வேண்டும். இங்க பாருங்களேன், 1 பேதுரு 2 அதிகாரத்துக்கு வாங்களேன். 1 பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம். ஏனென்றால் இந்த இடத்துல இயேசுவாண்டவர் ராயனுடைய ராயனுக்கும் செலுத்துங்கள் சொல்லும்படியான காரியம். ஒரு காலம் இயேசுவாண்டவர் அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படவே இல்ல. அரசாங்கத்தை அந்த இடத்துல அவர் எவ்விதமாக வைக்கணும்னு சொல்லி அருமையாக பாடங்கள் கத்துக் கொடுத்துறாரு. அதுல 1 பேதுரு புஸ்தகத்துக்கு வாங்களேன். 1 பேதுரு புஸ்தகம் 2 அதிகாரம் 17 வசனம். 2 அதிகாரம் 1 பேதுரு 2 அதிகாரம் 17 வசனத்துல 17 வசனம் எல்லாரையும் கனம் பண்ணுங்கள். அங்க பாருங்க ஒரு வசனம், சகோதரத்தில் அன்பு கூறுங்கள், தேவனுக்கு பயந்துருங்கள், ராஜாவை கனம் பண்ணுங்கள். அப்ப வந்து இயேசுவான ஒரு காலம் கவர்மெண்ட்டுக்கு எதிராகவோ அரசுக்கு எதிராகவோ செயல்படவே இல்ல. அந்த பசங்களோ அந்த மக்களோ எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அவன் இயேசுவான அடிச்சு பேசுறாரு, அழகா தெளிவா சொல்லிட்டாரு. ராயனுடைய ராயனை செலுத்துங்க சொல்ல முடியாத பாடத்துல இருந்து நம்ம கத்துக்க முடியாத இரண்டு குறிப்புகள். ஒன்னு, ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸா வி ஷுட் கோஆபரேட் கவர்மெண்ட். நம்ம அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கிறவளாய் காணப்பட வேண்டும். ரோமர் 13:1 இருந்து படிச்சோம். இரண்டாவது, ஆஸ் எ கிறிஸ்டியன்ஸா வி ஷுட் ஹானர் கவர்மெண்ட் லீடர்ஸ். நம்ம அரசாங்கத்தின் தலைவர்களை கனப்படுத்தணும்னு சொல்லி நம்ம கத்துக்கொள்றோம். அடுத்தது அதே ரோம புஸ்தகம் 13 அதிகாரம், கவர்மெண்ட் நமக்குன்னு நியமித்திருக்கிற வரி பணத்தை கட்ட வேண்டும். ரோமர் 13 அதிகாரத்துல என்ன சொல்லுது பாருங்க. ரோம புஸ்தகம் 13:7 அங்க பாருங்க. அந்த இடத்துல மேல அப்படியே சொல்லிட்டு வரும்போது, நீங்கள் வரியை பத்தி அப்படி வரி, நீங்கள் வரியும் கொடுக்கிறீர்கள். அதற்கு அவர் 6 வசனம், அவர்கள் இந்த வேலையை பார்த்து தேவ ஊழியக்காரர் இருக்கிறார்கள், ஆகையால் யாவருக்கும் செலுத்த வேண்டிய கடமையை செலுத்துங்கள். எவனுக்கு வரியை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு வரியையும், எவனுக்கு தீர்வை செலுத்த வேண்டியதோ அவனுக்கு தீர்வையும் செலுத்துங்கள். கவனிச்சீங்களா? அப்ப அந்த இடத்துல கவர்மெண்ட் கடவுளால் நியமிக்கப்பட்டதுதான், எந்த அதிகாரம் கடவுளுக்கு மேலான அதிகாரம் கிடையவே கிடையாது. அனைத்து அதிகாரம் கடவுள் உட்பட்டதுதான், கடவுள் கொடுத்தது அதிகாரம் தான். அப்ப கவர்மெண்ட நம்ம என்ன பண்ணும்? கவர்மெண்ட் லீடர்ஸ கனப்படுத்தணும், அரசாங்கத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும், அரசாங்க நியமித்திருக்கிற வரிய கட்ட வேண்டும். அதெல்லாம் நம்ம குறிப்புகள், இந்த விதமான குறிப்பு. என்றால் இயேசுவாண்டர் அந்த ஒரே வசனத்தை சொல்றாரு, ராயனுக்கு ராயனத்தை செலுத்துங்க சொல்லும் பொழுது இதுல நம்ம கத்துக்கணும் பாருங்கள், கட்டாயமாக கத்துக்கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? அதே சமயத்துல அந்த அரசாங்கத்தின் தலைவர்களை நம்ம என்ன செய்யணும்? ஜபம் பண்ண வேண்டும் சொல்லுது. அதையும் எடுத்துக்கோங்க. 1 தீமோத்தேயு 2 அதிகாரம், அரசாங்கத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜபம் பண்ண வேண்டும். 1 தீமோத்தேயு 2 அதிகாரம் 1:2 நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காங்க விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதலையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்ல ஒழுக்கத்தோடும் கலகம் இல்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படி ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். அப்ப இந்த இடத்துல நாலு குறிப்பு பார்த்தோம். நமக்கு கடவுள் நியமித்திருக்கிறது, நமக்கு நம்முடைய அரசாங்கம் கடவுளால் நியமிக்கப்பட்டது. அந்த கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஒத்துழைப்பு கொடுக்கணும், அந்த கவர்மெண்ட் லீடர்ஸுக்கு நம்ம கனம் பண்ணணும், அரசாங்கம் நியமித்திருக்கிற வரி பணத்தை கட்டணும். அப்படியாக அரசாங்க தலைவர்களே, மந்திரிகள் தலைவர்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜபிக்கணும். அது மாத்திரமா நம்ம ஒரு கிறிஸ்டியனாக நம்ம என்ன செய்யணும், அப்படியாக நமக்கு சமயம் கிடைக்கும் பொழுது அப்படியான அரசாங்கத்துல தலைவர்களா இருக்கட்டும், அதிகாரிகளா இருக்கட்டும், சத்தியத்தை போதிக்கணும், சத்தியத்தை போதிக்கணும், அவளையும் சத்தியத்துக்குள்ள கொண்டு வர பார்க்கணும். ஆமா, அந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் செஞ்சாப்புல, பவுல் அப்போஸ்தலன் அந்த சமயத்துல கடைசி நாட்கள் கைது செய்யப்பட்டு கடைசி நாட்கள் சமயம் கிடைக்கும் போது அரசாங்கத்துக்கு முன்னாடி நிற்கும் பொழுது அந்த சமயத்துல பவுல் அப்போஸ்தலன் என்ன செஞ்சாப்புல, சத்தியத்தை போதித்தாப்புல. ஃபெலிக்ஸ் என்ற ராஜாக்கு முன்னாடி போதிச்சாப்புல, அதிகாரிக்கு முன்னாடி போதிச்சாப்புல, பெஸ்து என்ற அதிகாரிக்கு முன்னாடி போதிச்சாப்புல, அக்ரிப்பா ராஜாக்கு முன்னாடி போதிச்சாப்புல, பயங்கரமா போதிச்சாப்புல. தன்னுடைய வாழ்க்கை இப்படி மாற்றப்பட்டது, நான் எப்படி மாற்றப்பட்டேன், நான் எங்க இருந்து வந்தேன், நான் யாரு அப்படி இயேசுவை காமித்தவர் பயங்கர சுவிசேஷம் பிரசங்கித்தாப்புல. கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர சூழ்நிலை போல பயங்கரமா கொண்டு வந்தாப்புல. அந்த மாதிரி பவுல் அப்போஸ்தலன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு அந்த அரசாங்க தலைவர்களை ஆதாயப்படுத்தும்படியா, சத்தியத்தை போதிக்க முடியாது, சுவிசேஷத்தை பிரசங்கிக்க முடியாது, சுவிசேஷத்தை பகிர்ந்து கொள்ளும்படியான பிள்ளைகளா நாம எழும்பணும். அதான் அந்த இடத்துல நம்ம கத்துக்கொள்றோம் அந்த இடத்துல. ஆகவே நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் இந்த அரசாங்கம், நம்முடைய வாழ்க்கையில கத்து கொடுத்திருக்கிற அரசாங்கம், இந்த அரசாங்கத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும், இந்த அரசாங்க தலைவர்களுக்கு நம்ம கனம் பண்ணணும், இந்த அரசாங்க நியமித்திருக்க வரியை கட்ட வேண்டும், இந்த அரசாங்க தலைவர்களுக்காக நம்ம அதிகமாக ரட்சிப்புக்காக ஜெபிக்க வேண்டும், அவருடைய மன திரும்புதலுக்காக ஜெபிக்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்யறார், அவருடைய மன திரும்புகளாக ஜெபிக்க வேணும். ஏன், அதே சமயத்துல நம்ம அரசாங்கத்திலே பணிபுரியும் பொழுது, அரசாங்கம் மக்கள் மத்தியிலே பணிபுரியும் பொழுது அந்த இடத்துல நம்முடைய திறமையை அங்க வெளிப்படுத்தி இயேசுக்குள்ள கொண்டு வர பார்க்கணும். எடுத்துக்காட்டு யோசேப்பு அரசாங்க பணியை செய்தவன் தான், எடுத்துக்காட்டு தானியல் அரசாங்க பணியை செய்தவன் தான், நெகேமியா அரசாங்க பணியை செய்தவன் தான். அந்த விக்கிரக வணக்கம் கொண்டு அந்த அரசாங்க அந்த விக்கிரக பேகன் கண்ட்ரின்னு சொல்லுவாங்களே, அந்த விக்கிரக வணக்கம் கொண்டு அந்த தேசத்துல இவன் ஒரு அரசாங்க பணியை செய்தவன் தான். அப்படிப்பட்ட நம்முடைய கிறிஸ்துவர்களாக நாமும் அப்படியாக கிறிஸ்துவர்களாக இந்த அரசாங்கத்தின் மத்தியிலே நாம உழைக்கும் பொழுது, சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது சத்தியத்தை போதிக்கணும், அவர்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வரணும், இயேசுக்குள்ள கொண்டு வரும்படி அனைத்து மக்களாக காண்பிக்கணும். அப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தோம், இந்த பகுதியில 20 முதல் 26 முறைய நம்ம அருமையான நான்கு குறிப்புகள் கத்துக்கிட்டோம். நான்கு குறிப்புகள் உண்டு. முதல் குறிப்புகள், அந்த மாய்மானமான பக்தி உங்களுக்குள்ள எனக்குள்ள வந்துடக்கூடாது, மாய்மானமான இருதயத்தை காமிச்சக்கூடாது, நடிப்பு மாய்மானமான இருதயத்தை காமிச்சக்கூடாது, உண்மையை போல மற்றவர்களுக்கு நல்லவர் போல காமிச்சக்கூடாது. அடுத்தது அந்த இருதயத்தை, என்னுடைய இருதயத்தை யார் அறிந்திருக்கிறார், கடவுள் அறிந்திருக்கிறார். கடவுள் அறிந்திருக்கிறான்னு சொல்லி கடவுள் பிரியமுண்டாக நம்ம பேச வேண்டும், நடந்து கொள்ள வேண்டும், அவ்வளவுதான். நம்மளை மற்றவர்கள் பிரியப்படுத்தவோ மற்றவர்கள் குளிர் வைக்கும் அவசியமே இல்ல, பாஸ்டர் பிரியப்படுத்தவோ பாஸ்டர் குளிர் வைக்கணும் அவசியமே இல்ல, கடவுளை யார, கடவுளை மட்டுமே நம்ம பிரியமாய் பேசணும், அவ்வளவுதான். கடவுளை மகிமைப்படுத்தணும். இரண்டு குறிப்பு அர்த்தம். மூணு குறிப்புகள், மூன்றாவது அந்த இடத்துல க்வெஸ்சன் பண்றாங்க, சோதி தெரியறாங்க, குற்றங்கள் எப்படி எல்லாம் பார்க்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவா சொல்றாரு, கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டுப்பட்டு நடக்கணும், ராயனுக்கு செலுத்துங்கன்னு சொல்லிட்டாரு, வரியை செலுத்துங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப அது சம்பந்தமான சில வசனங்களை நம்ம கோடிட்டு பார்த்தோம். அப்ப ராஜாக்களை கனம் பண்ணணும், தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், தலைவர்களை கனப்படுத்தணும், அவர்களுக்காக ஜெபிக்கணும், அவங்களை சத்தியத்துக்குள்ள கொண்டு வர முயற்சி எடுக்கணும். பவுல் அப்போஸ்தலன் அப்படியா சந்தர்ப்பம் கிடைக்கும் பொழுது அதிகாரத்துக்கு முன்னாடி சத்தியத்தை போதிச்சாப்புல, விசுவாசத்துல கொண்டு வர முடியாங்க முயற்சி எடுத்தாப்புல, ராயனுடைய வீட்டாரு ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தினாப்புல பவுல் அப்போஸ்தலன். அப்படியாக நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய அரசாங்கம் கடவுளா நியமிக்கப்பட்ட உண்டு, அப்படியான அரசாங்கத்தை நம்ம கனப்படுத்தணும், அப்படியான அரசாங்க தலைவர்களை கனப்படுத்தணும், அப்படியான அரசாங்க தலைவர்களுக்காக ஜெபிக்கணும், அப்படியான அரசாங்க தலைவர் கொடுத்திருக்கிற அரசாங்கம் சொல்லியிருக்கிற வரி பணத்தை நம்ம கட்டணும். ஏன்னா வரியின் மூலமா தான் நமக்கு கவர்மெண்ட்டுக்கு வருமானம், எங்க நம்ம மக்கள் கொடுக்குற வரி மூலமா தான் அப்ப நலத்திட்டங்கள் நல்ல உதவிகள் கிடைக்குதா இல்லையா, அப்படியா வரி பணத்தை கட்டணும். அதே சமயத்துல நம்முடைய கடவுள் நம்ம கையில கொடுத்திருக்கிற அந்த தாளந்து இந்த அரசாங்க மத்தியில் நம்ம வேலை பார்க்கும்படி ஆண்டர் அனுமதிப்பார் என்றால் அந்த இடத்துல அரசாங்க பிள்ளைகள் மத்தியில நம்மளும் சத்தியத்தை போதிக்கணும், விசுவாசத்துல கொண்டு வர பார்க்கணும், அரசாங்க தலைவர்களுக்காக ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும். நம்ம சந்தர்ப்பம் கிடைக்கும் போது சத்தியத்தை சொல்ல நம்ம மறந்துடக்கூடாது, புரியுதுங்களா. அதே சமயத்துல அதே சமயத்துல என்ன செய்யணும், ஒரு கிறிஸ்தவனாக நம்ம அந்த இடத்துல அரசாங்க தவறு செய்யும் பொழுது நம்ம என்ன செய்யணும், சுட்டி காமிக்கணும். அரசாங்க தவறு செய்யப்படுறதுக்கு வேதம் உண்டா இல்லையா, சுட்டி காமிக்கணும். என்னன்னு நம்ம இங்க பாக்குறோம், தானியேல் சுட்டி காமிச்சான், நேபுகாத்நேச்சாருக்கு எதிராக சுட்டி காமிச்சான், பெல்சாசார் என்ற ராஜாவுக்கு எதிராக சுட்டி காமிச்சான். ஏன், யோவான்ஸ் நாடகன் அந்த ஏரோது வந்து என்ன செஞ்சான், ஒரு தவறான காரியத்தை செஞ்சுதான், அவனுடைய சகோதரனுடைய மனைவி வைத்துக் கொண்டிருந்தான், சுட்டி காமிச்சு பேசினான். அதே சமயத்துல பேலிக்ஸ் அந்த பவுல் பேலிக்ஸ் முன்னாடி நீதியை கொடுத்து நியாய தீர்ப்பு கண்டித்து பேசினான். ஆகவே ஒரு அரசாங்கம் தவறு செய்யும் போது நம்ம என்ன செய்யணும், சுட்டி காமிக்க முன் வரணும், சுட்டி காமிக்க தவறக்கூடாது. அப்படியாக நம்ம கிறிஸ்துவர்களாய் முன்மாதிரியாக அந்த இடத்துல கடவுள் சொல்றபடியான இந்த அருமையான வார்த்தைக்கு ஏற்று செயல்படுறாய் இருக்க வேண்டும். மூன்று காரியத்தை பார்த்தோம், நாலாவது காரியத்தை நம்ம பார்த்து முடிக்கிறோம். அந்த இடத்துல இயேசுமாண்டவர் கடைசியா சொல்லி முடிக்கிறார், அந்த இடத்துல ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும். அந்த இடத்துல தெளிவா சொல்லிட்டாரு, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள். அப்ப கடைசியா நம்ம என்ன பார்க்கிறோம், கத்துக்கொள்றோம் கடைசியான காரியம். கடைசியான காரியம் என்ன, நம்ம எல்லாரும் கடவுளுக்கு கீழ்ப்படினா அவ்வளவுதான். எல்லாத்துக்கும் மேல we all should submit unto God above all. எல்லாத்துக்கும் மேல அந்த இடத்துல கடவுளுக்கு நம்ம முழுமையாக ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும். அந்த இடத்துல தெல்ல தெளிவாக அங்க ஒரு காரியத்தை நம்ம பார்த்தோம், அந்த ஒரு பணத்தை கொண்டு வான்னு சொன்னாரு இயேசு ஆண்டவர். அந்த பணத்துல என்ன பொறிச்சிருக்கு, என்ன எழுதிருக்குன்னு சொன்னாரு, என்ன கேட்டாரா இல்லையா, அந்த இடத்துல என்ன எழுதிருக்கு, என்ன போட்டிருக்குன்னு சொன்னாரு இயேசு ஆண்டவர். வரிப்பணத்தை ஒரு பணத்தை கொண்டு வாங்க, என்ன என்ன போட்டுக்குன்னு சொன்னாரு, அது ஒரு பணத்தை எனக்கு காண்பீங்கள், இதில் இருக்கிற சொரூபம் மேலெழுத்தும் யாருடையது என்று கேட்டார். அப்ப அந்த பணத்துல என்ன போட்டிருக்கு, ஒரு இமேஜ், ஒரு சொரூபம் பதிச்சிருக்குதா இல்லையா, அந்த தலைவனுடைய படம் அங்க பதிச்சிருக்குதா இல்லையா, எப்பவுமே பணத்துல பதிச்சிருக்குமா இல்லையா, நம்ம பணத்துல தேச தலைவர் காந்தியடிகளுடைய படம் தெரியுமா இல்லையா, அந்த நாக்களில் கூட அந்த பணத்துல பதிச்சிருக்குது இல்லைங்களா. இப்ப இதுல இருந்து நம்ம கத்துக்கொள்ள முடியாத காரியம் என்ன தெரியுமா, அப்ப எப்படியாக அந்த அரசாங்கத்துல காசு, அந்த பணத்துல அந்த அரசாங்க தலைவருடைய படம் பதிக்கப்பட்டிருக்கிறதோ, எங்க பதிக்கப்பட்டிருக்கிறதோ, அப்ப அது அந்த ஜூரிஸ்டிக்ஷன் அந்த அரசாங்கத்து கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருது. யாருடைய பணம் யாருடையது அந்த அரசாங்கத்துக்குரியதுன்னு சொல்ல முடியுதா இல்லையா, புரியுதுங்களா. அவ்வளமாகவே அது போலவே கிறிஸ்துவனாகிய நீனும் நானும் நம்முடைய வாழ்க்கையில இயேசுவானுடைய சாயல்ல நாம் அனைவரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கோ. அவமலமாகவே நம்முடைய வாழ்க்கையில அந்த காட்ஸ் இமேஜ், தேவனுடைய சாயல் ஸ்டாம்ப்ட், அந்த இடத்துலதான் பாக்குறோம், ஸ்டாம்ப்ட் ஆன் அஸ், நம்மேல தேவனுடைய இமேஜ், தேவனுடைய சாயல்ல நாம் பதிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். நம்ம எப்படியாக படைக்கப்பட்டோம், எப்படி ஆண்டவர் படைச்சாரு, தேவனுடைய சாயலே கொண்டு நம்மளை படைச்சா, தேவனுடைய சாயல் நமக்குள்ள இருக்குங்க. ஆமா, தேவனுடைய சாயலை கொண்டு நம்ம படைச்சா, நம்முடைய தேவனுடைய சாயல பதிக்கப்பட்டவர்களாய் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறோம். அப்ப இன்னைக்கு நீனும் நானும் இப்ப நம்ம யாருடையது, நம்ம 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 அனைத்துமே யாருக்கு கடமைப்பட்டுறோம், எப்படி இயேசு ஆண்டவர் அந்த ராயன் அந்த பணத்துல இருக்கிற மேலெழுத்து சொரும்பு யாருடைய ராயனுடையன்னு சொல்லும் பொழுது அப்ப அவனுக்குரிய கரையை செலுத்துங்கன்னு சொல்லிட்டாரா இல்லையா. அப்ப அதே வண்ணமாக இன்னைக்கு நம்ம ஒண்ணு நீன நானும் ஆண்டவர் ஒன்னு படைத்தாரு, எப்படியா படைத்தாரு, தெய்வ சாயலாகவே படைத்தா சொல்லி பார்த்தோமா, தேவடைய சாயல்ல பதிக்கப்பட்டிருக்கோம், நம்ம தேவடைய சாயல் நம்ம மேல பதிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப இது யாருடையது, நம்முடையது அல்ல, நம்மளாம் யாருடையவர்கள், அவருடையவர்கள். நம்முடைய பணம், நம்முடைய சொத்து, நம்முடைய காசு, நம்முடைய படிப்பு, நம்முடைய வேலை, நம்ம கொடுத்துட்ட சுகம் எல்லாமே யாருடையது, கர்த்தருடையது, அவருடையது, அவருடைய கிருபை, அவருடைய பிச்சை, அவர் கொடுத்த பிச்சை. அப்ப நம்ம என்ன பண்ண, எல்லாத்துக்கும் மேல யாருக்கு கீழ்படியணும், அவருக்கு ஒப்பு கொடுக்கணும், அவருக்கு முழுமையா அர்ப்பணித்து வாழணும், அவருக்கு முழுமையா கணக்கு, ஏன்னா எல்லாத்துக்கும் மேல அவர் தான் அதிகாரிங்க. இங்க பாருங்களேன், ஒரு அருமையான மூணு வசனம் காமிக்கிறேன், அடிக்கடி மூணு வருஷம் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கிறது பாருங்களேன். நேபுகாத் நேச்சாருக்கு முன்னாடி தானியல் புஸ்தகத்தை எடுத்துக்கொண்டு நாலாம் அதிகாரம், தானியல் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் அந்த இடத்துல பாருங்களேன், அங்க ஒரு ராஜா தான், அந்த இடத்துல ராஜாவுக்கு முன்னாடி அங்க இடத்துல என்ன படிக்கிறான் பாருங்க, தானியல் புஸ்தகம் நாலாம் அதிகாரம் அங்க ஒரு மூணு வசனம் காமிக்கிறேன் பாருங்களேன், 17ஆம் வசனம் அங்க பாருங்க என்ன சொல்றாப்ல, 17ஆம் வசனம், தானியேல் 4:17. அங்க பாருங்க, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து, மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவனுக்கு அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதில் மேல் அதிகாரியாக்குகிறார் என்று நர ஜீவங்கள் அறியும்படிக்கு. அப்ப அந்த இடத்துல தெல்ல தெளிவாக சொல்லுது, யாருதான் எல்லாத்தையும் ஆளுகை செய்றாரு? உன்னதமான மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சித்தமானவன் அதை கொடுத்து மனுஷரில் தாழ்ந்தவனையும் அதில் மேல் அதிகாரியாக்குறது அறதான். 1:25 அதே தான் சொல்லுது பாருங்க, உன்னதமானவர் ராஜாவேன்னு சொல்லி அந்த ராஜாவுக்கு முன்னாடி பேசுறாப்ல, உன்னதமானவர் மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமாக இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் அப்படின்னு சொல்றாப்ல. 32 பாருங்க, 32 மனுஷரிந்து தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களுடைய சஞ்சரிப்பாய், மாடுகளை போல பிள்ளை மேய்வாய். இப்படியே உன்னதமான ஒரு மனுஷருடைய ராஜ்யத்தில் ஆளுகை செய்து தமக்கு சுத்தமா இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும். அந்த ராஜா முன்னாடி அந்த ராஜா அவன் தன்னை உயர்த்தி கொண்டான். அந்த நேபுகாத்நேச்சர் என்ன செஞ்சான்? தன்னை உயர்த்தி கொண்டான். ஏய், இங்க பாத்தியா, பாபிலோன் தேசமே நான் தான் கட்டனேன், நான் தான் பயங்கரமா எழுப்புனேன் சொல்லி உயர்த்தி கொண்டான். அவனுடைய பெருமையினாலே அழிஞ்சான். அப்பதான் தானியேல் பேசுறாப்ல, எல்லாத்துக்கும் மேல ஆளுகை செய்கிறவர் யாருங்க? தேவாதி தேவன், உன்னதமானவராகிய உன்னதமான அவர் தான் ஆளுகை செய்றார். அவர் தான் ஒருத்தனை உயர்த்துறார், தாந்தனை அரியணை ஏத்துறார், கீழே தள்ளி வர்றது அவர் தான். எல்லாமே அவர் தான் ஆட்சி செய்றார். அவருக்கு மேடி நீங்க நானும் ஏமாத்துறோம். ஆக அந்த பெரிய அதிகாரமாகிய, பெரிய அதிகாரத்துக்கு அதிகாரி ஆகிய அந்த கடவுளுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஒப்பு கொடுக்கணும், கீழ்ப்படையணும். ஏனென்றா அவர் தான் நம்மளை படைத்தது, அவர் தான் படைத்த எல்லாத்தையும் நம்மளே கொடுத்தது. நம்முடைய பணம், நம்முடைய காசு, நம்முடைய வேலை, நம்முடைய படிப்பு, நம்முடைய சொத்து, நம்முடைய சுகம் எல்லாமே யாருடையது? கர்த்தருடையது, கர்த்தருடையது, அவருடையது. அப்ப நம்ம யாரை கனப்படுத்தணும்? எல்லாத்துக்கும் மேல யாரை கனப்படுத்தணும்? எல்லாத்துக்கும் மேல யாரை உயர்த்தணும்? இயேசுவான்ற அந்த கடவுளை மகிமைப்படுத்தணும். அதுதான் இந்த இடத்துல நம்ம கத்துக்கிற முடியாத பாடம், முக்கியமான பாடம், கடைசியா பார்த்து முடிக்கிறோம். ஆகவே நாம் அந்த மகத்துவமான அதிகாரி, சர்வத்துக்கும் அதிகாரியா இருக்கிற சர்வ வல்லமுள்ள அந்த தேவாதி தேவன், அந்த உன்னதமானவர், சகலையும் ஆளுகை செய்ற, எல்லாத்தையும் ஆளுகை செய்ற, பூமிக்கு ராஜாதி ராஜாவா இருக்கிற அந்த ராஜாவை கனப்படுத்துவோம், அவருக்கு கீழ்படுவோம், அவருக்கு ஒப்பு கொடுப்போம். சகலையும் அறிந்திருக்கிற, எல்லா இருதயங்களையும் சோதித்திருக்கிற அந்த கடவுளுக்கு முன்னாடி நம்மை முழுமையா ஒப்பு கொடுப்போம், தாழ்த்துவோம். அவை இந்த 4 குறிப்புகள் பார்த்தோம். 1, அந்த மாயமான பக்தி, மாயமானமான பாவம் நமக்குள் எழும்பும், நமக்குள் மறைந்திருக்கும், ஐயோ எடுத்து போடுவோம். இந்த நடிப்பு மாயமான பக்தி ஆண்டுக்கு தெரியாம இல்லாம அவருக்கு தெரியும். மனுஷனை ஏமாத்தலாம், மனுஷனை குறி வைக்கலாம், ஆனா கடவுள் புரிய, கடவுளை முட்டாளக்கவே முடியாது. ஆனா கடவுள், கடவுள் எல்லாத்தையும் அறிந்திருக்கிறான் சொல்லி கடவுள் பிரியம் உண்டாகவே நம்ம பேசுவோம். ஏன்னா அந்த மக்கள் அவிதமான இறுதியத்தோடு வந்தார்கள். ஆனா கடவுள் ஒருத்தர் இருக்கிறான்னு சொல்லி அடுத்த வசனமே பார்த்தோமா இல்லையா? கர்த்தர் அதை அறிந்தார், அறிந்தார், அறிந்தார் சொல்லி படிச்சோமா இல்லையா? அவருடைய தந்திரத்தை அவர் அறிந்து அப்படின்னு சொல்லி படிச்சோமா இல்லையா? அப்ப கடவுள் ஒருவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் சொல்லி 2 சத்தியத்தை கற்றுக்கொண்டோம். ஆகவே அப்படிப்பட்ட கடவுள் நம்ம கொண்டிருக்கிறோம், எல்லாத்தையும் அறிந்திருக்க கடவுளுக்கு நம்ம முழுமையை அர்ப்பணித்து வாழ்வோம். ராயனுடைய ராயனுக்கு கொடுப்போம். கவர்மெண்ட் சொல்லணும்னா கவர்மெண்ட் நம்ம கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். கவர்மெண்ட்டுடைய அதிகாரங்களுக்கு, சட்டங்களுக்கு கீழ்ப்படைய வேண்டும். அந்த அதிகாரத்தின் தலைவர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும், அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கணும், அவர்களுக்கு நிமித்திருக்க வரியை நம்ம கட்டணும். அதே சமயத்துல அவர்களுக்காக நம்ம ஜெபித்து அவருடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கலாம். கடவுள் நமக்கு கவர்மெண்ட் வேலையை கொடுத்திருக்காரு என்றால் அந்த கவர்மெண்ட் அதிகாரிகளுக்காக ஜெபித்து அந்த இடத்துல நம்ம சாட்சியா இருந்து அந்த இடத்துல நம்முடைய தாளந்துகளை பயன்படுத்தி அந்த ஆத்மாக்களே ஆதாயம் செய்யும்படியாக நம்மளை ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும். அதுதான் அந்த இடத்துல பார்க்கணும். ஃபேலிக்ஸ் அந்த பவுல் மூலமாக சந்தி, பவுல் மூலமாக ஃபேலிக்ஸ் ஆண்டு அந்த இடத்துல ஃபேலிக்ஸ் என்ற மன்னன் முன்னாடி பவுல் பேசினார். பெஸ்து அதிகாரிக்கு முன்னாடி பேசினார். அக்ரிப்பா ராஜாவுக்கு முன்னாடி பேசினார் பவுல். சமயம் கிடைக்கும் போது நம்ம சத்தியத்தை சொல்ல வேண்டும், சத்தியத்தை விதைக்க வேண்டும், ரட்சிப்புக்களை வழிநடத்தணும். அதுதான் நம்ம அந்த இடத்துல ராயனுடைய ராயனுக்கும். அதனால ஒரு காலம் இயேசுவாண்டர் அதிகார அரசாங்கத்துக்கு எதிராக செயல்படவே இல்லை. 3, கடைசியான 4 காரியமாக அனைத்துக்கு மேலான அதிகாரி ஒரு யாரு? அந்த கடவுள், அந்த இயேசுவாண்டவர், அந்த சர்வத்தி மாளிகைச்சர சர்வவல்லமுள்ள கடவுளுக்கு நம்ம அர்ப்பணிப்போம், ஒப்பு கொடுப்போம், கனப்படுத்தும், அவருக்கு கீழ்ப்படிந்து வாழுவோம். அந்த தேவனை முற்றிலுமாக அர்ப்பணித்து தேவனை முழுமையாக உயர்த்தி அவருடைய பிள்ளையாக சாட்சியாக வாழுவோம். தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபத்தோடு இந்த செய்தியை முடிப்போம். ஜெபிப்போம். ஜெபப்போம். எங்கள் அன்பு தேவனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த அருமையான நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நீ கொடுத்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளில கூட நீ கற்றுக்கொள்ளும்படியாக நீ கற்றுக் கொடுத்த அருமையான சத்தியத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கையில கூட எங்களை அறியாமலே, அன்றே கர்த்தாவின் மாயமானும் நடிப்பும் கர்த்தாவே கொண்ட பக்தியை காண்பிக்க ஏது உண்டு சுவாமி. தாங்கள் நான் நல்லவன் போல காண்பிக்க ஏது உண்டு சுவாமி. ஐயோ மற்றவர்கள் மத்தியில நான் நல்லவன் போல ஐயோ கர்த்தா பக்தியாய் பேசுறதுக்கு ஏது உண்டு சுவாமி. அன்றே அவ்விதமான ஒரு மாயமான பக்தி அன்றே எங்களிடத்துல இல்லாத இருக்கிற போல காண்பித்து அன்றே நாங்கள் நல்ல பேர் எடுத்துக்கொள்ளலாம் சொல்லி நினைத்து கொண்டு ஐயோ யாரையும் நாங்கள் ஏமாத்திடாதபடி அன்றே கர்த்தாவே எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற கடவுள் ஒருவர் இருக்கிறான்னு சொல்லி நாங்கள் அந்த அடுத்த வசனத்திலேயே பார்த்தோமே சுவாமி. ஆமா அன்றே நீர் இருதயத்தை அறிகிற கடவுள் அது போதும் சுவாமி. நீர் காண்கிற கடவுள் சுவாமி அந்த பயத்தோடு நாங்கள் கிறிஸ்துவ வாழ்க்கை வாழ உதவி செய்யும். அது மாத்திரமல்ல அன்றே இந்த அரசாங்கம் நீர் ஏற்படுத்தினர். இந்த அரசாங்கத்தை கட்டுப்படவும் இந்த அரசாங்க சட்டத்திட்டங்களை கீழ்படியவும் அரசாங்க தலைவர்களுக்கு கனப்படுத்தவும் அரசாங்க தலைவருக்காக ஜெபிக்கவும் அரசாங்க நியமித்திருக்க வரி பணத்தை கட்டவும் அரசாங்கத்துக்கு தவே தலைவர்களுக்காக அன்று ரட்சிப்புகளாகி வழிநடத்தப்படும் அவர்கள் மத்தியில் நாங்கள் சத்தியத்தை போதிக்கவும் சுவிசேஷம் சொல்லவும் எங்களை வல்லமை அடுத்து பயன்படுத்தும் சுவாமி. ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடைய தேவனுக்கும் கொடுங்கள்னு சொன்னிரே சுவாமி. எல்லாத்துக்கும் மேலாக உண்மை ஆராதிக்க உண்மை கனப்படுத்த அனைத்துக்கும் அதிகாரியா இருக்க சர்வ அதிகாரம் கொண்ட கடவுளுக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து வாழ கனப்படுத்தி வாழ உண்மையை உயர்த்தி படிக்க உதவி செய்யும் சுவாமி. நீதான் ஆளுகை சேரும், நீதான் சர்வத்தையும் அதிகாரியாய் சர்வத்தையும் ஆண்டு வழிநடத்துற கடவுளா இருக்க அப்படின்னாலே அந்த கடவுளாகி உண்மைக்கு கீழ்ப்படைந்து வாழ ஒப்பு கொடுத்து வாழ உதவி செய்யும். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசு நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.